உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தர நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமடி கடித்துண்டு கருணை எனும் வெள்ளமதம் மொழி சித்தி வழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் படித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் ஊற்றி ஆழி விசையை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம்பூற்றி கூழிமணி திருவாதபுரர் திருத்தாள் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சி பொழிவு மகன் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியினுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. பாடல் 984 பெரிய புராணம் பெரிய புத்தகத்துல பெரிய புத்தகத்துல என்னன்னு சொல்லு சின்ன புத்தகம் வந்து 346 18 பெரிய புத்தகம் பேஜ் நம்பர் 346 பாடல் 984 984 அதாவது திருவோத்தூர் பெருமானை வழிபட்டு அவர் வணங்கிய தலங்கள் என்பதாக சொல்றார். 346 பக்கம் கேக்குதுங்களா? 84 பாடல். அங்கன் அமரர் பெருமானை பணிந்து போந்து போந்தார் அரவினுடன் பொங்கு கங்கை முடிக்கணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றி மங்கைபாகரும் அமர்ந்தருளும் வயல் மாகரலை பழுத்தி போய் பொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று குறுகினார். ஆக ரெண்டு தலங்கள் இப்ப சொல்றார். வெளிப்படையா சொன்ன தலங்கள் இரண்டு. அந்த இரண்டு தலங்கள் பதிகமுடைய தலங்கள் திருமாகரல் இன்னொன்று குரங்கனில் முட்டம். இந்த இரண்டுக்கும் பதிகங்கள் உண்டு. மகிழும் பதிகள் பல போற்றி திருவோத்தூர் டு திரு காஞ்சி பதிகள் பல போற்றின்னு சொல்றதுல புரிசை நாட்டு தலமாக இருக்கக்கூடிய திருப்புரிசை இதை நம்ம குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தலங்கள். திருப்புரிசை திரு வன்பார்த்தான் படங்காட்டூர் தலம் அது பெருமான் வழிபட்டிருக்கிறார் நம்ம பதியம் கிடைக்கல. அப்புறம் வில்வலம் என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கு. அதாவது திருவோத்தூரில் இருந்து காஞ்சிக்கு வருகின்ற வழியிலே இந்த குரிசை நாட்டு குரிசை திரு வன்பார்த்தான் படங்காட்டூர் வில்வலம் இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு திருமாகரல் அப்புறம் வில்வலம் வில்வலம் இந்த தலங்களை வழிபட்டு எல்லாம் வந்து பெருமான் காஞ்சி மாநகரத்தை வந்து அடைகின்றார் அப்படின்னு சொல்றார். ஆதி முதல்வர் குரங்கனில் முட்டத்தை அணைந்து பணிந்து ஏத்தி நீதி வாழும் திருத்தொண்டர் போற்ற நிகரில் சண்பையினில் வேதமுடு சைவநெறி விளக்க வந்த கவுனியனார் மாதோர் பாகர்தாம் மண்ணும் மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார். இப்ப ரெண்டு நிலைகள்ல இன்றைய வகுப்ப அடியன் அமைத்துக் கொண்ட ஒன்று திருமாகரல் பதிகமும் குரங்கனில் முட்ட பதிகமும் இரண்டு பதிகங்களையும் பார்த்து விடுவது. போன வகுப்புல நம்ம சொன்னதை போல காஞ்சிபுர வழிபாடு திருஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு காஞ்சிபுர வழிபாட்டினை செக்கிழார் பெருமான் அமைத்துக் கொடுக்கின்றார் என்கின்ற அந்த இரண்டு ஆக இரண்டு பதிகம் காஞ்சிபுர வழிபாடு காஞ்சிபுரத்திலே முதன் முதலாக அவர் எடுத்த திருப்பதிகம் அது காஞ்சிபுரத்தினுடைய எல்லையில இருந்து பெருமானை தொடுகின்ற வரையிலும் சேக்கிழார் பெருமான் அமைக்கக்கூடிய பாடல் முத்து முத்தான பாடல். ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து நாம் கண்ணிலே ஒத்தி ஒத்தி வைத்துக் கொண்டு அந்த பாடல்களை சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை தொட்டு தொட்டு ஏன் என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்தரை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் திருப்பாடல்கள். காஞ்சிபுரத்திலே அவர் எப்படி வருகின்றார் அவரை எப்படி அவர்கள் பெருமானை வரவேற்கின்றார்கள் அடியார்களுடைய செய்கை எப்படி இருந்தது அந்த காஞ்சிவாணர்களுடைய சிறப்பான திருப்பாடல். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் என்பதாக மொத்த பதிகங்களை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, திருஞான சம்பந்த பெருமான் 90% மேலாக எதை பற்றி பேசுகின்றார்? திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் முழுவதையும் எடுத்துக்கொண்ட பொழுது திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களை முழுமையாக, அதாவது 90% மேலாக எதை பற்றி பேசுகின்றார் என்பதாக சொன்னால், வினையை பற்றித்தான் பேசுவார். திருஞான சம்பந்த பெருமான் எந்த பதிகங்களை நீங்கள் எடுத்தாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்பதாக சொன்னால், இந்த ஆன்மாவினுடைய வினை நீக்கம் நிகழ வேண்டும் என்கின்ற குரு நிலையிலே இருந்து அருள் செய்த திருப்பதியங்கள் அத்துணை பதியங்கள். ஆக வினை என்று சொல்லக்கூடிய வினையானது வந்து சேராது என்பதாக மட்டும் நிறுத்தாமல், வினையினுடைய கொள்கைகள் இது என்பதாகவும் வகுத்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்து, அந்த கால சூழ்நிலையிலே வினை என்பதாக சொல்லக்கூடிய வினையானது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர் என்பதாக சமணர்களுடைய வினை கொள்கையை தூள் தூளாக எடுத்து வீசியவர் நம்முடைய திருஞான சம்பந்தத்தில். இல்லை என்பதாக சொன்னால், வினை என்று சொல்லக்கூடிய இந்த சடமானது அதுதான் ஆழ்கின்றது என்கின்ற ஒரு மடமையான கொள்கையிலே இருந்து அதை நீக்கி வினை என்பது தானாக வந்து சேர்வது இல்லை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை வந்து உண்மை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்பதாக சொல்லி, வினை என்பது இது, வினையினுடைய கொள்கை இது, சைவம் வினையை பற்றி இப்படி சொல்லுகின்றது, வினையை நீக்கும் முறை இது என்பதாக காட்டுவது திருஞான சம்பந்தருடைய திருப்பதியங்கள் அத்துணையும். அப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதியங்கள் முழுவதிலேயும் நாம் காணுகின்ற இந்த வினையினுடைய நீக்கம் என்பதாக அமைக்கின்ற பொழுது, மிக அற்புதமான ஒரு திருப்பாடல் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதியங்களிலேயே ஒரு அற்புத திருப்பாடல் என்பதாக சொன்னால், திருநெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவர் அருள் செய்த திருப்பதிகம். திருநெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநெய்த்தானத்திலே இரண்டாவது பாடல் நினைக்கிறேன். திருநெய்த்தானம் இரண்டாவது திருப்பாடல். இந்த இரண்டாவது திருப்பாடல் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், இந்த பாடலை அவர் அருள் செய்கின்ற அந்த நிலையிலேயே அத்துணை நம்முடைய துயரமும் நம்முடைய வினையும் நம்மை விட்டு விலகுவதைப் போல ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணும் திருப்பதிகம் திரு நெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் இரண்டாவது திருப்பாடல். இந்த திருப்பாடலை முதன்மையாக கொண்டு இன்றைய திருமாகரல் என்ற பதிகத்தையும் குரங்கனில் முட்டம் ஆகிய திருப்பதிகத்தையும் நாம் இதன் அடிப்படையிலே அணுகுவோம்.
Yeah.
கொடி நாட்டியது திருஞான சம்பந்தர் திருப்பதி. அப்படி திருஞான சம்பந்தருடைய திருப்பதியத்திலே அதை படிக்கின்ற பொழுதே நம்முடைய வினைகள், எத்தனையோ வினைகள் நம்மையே அறியாமலேயே நம்மை விட்டு நீங்குகின்றது என்பதற்கான சான்று திரு நெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த நெய்த்தானம் ஆகிய பதிகத்திலே இந்த இரண்டாவது திருப்பாடல் மிக அற்புதமான சான்றாக அமைகின்றது. இரண்டு பதிகங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது முதல் பதிகத்தினுடைய குறிப்பு திருமாகரல் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே பெருமான் அருள் செய்தது. இந்த திருமாகரல் என்று சொல்லக்கூடிய திருமாகரல் தொண்டை நாட்டு தலமாக விளங்குவது. இது சேயாற்றின் கரையிலே விளங்கக்கூடிய தலம். திருமாகரல் என்று சொல்லக்கூடிய தலம் சேயாற்றின் கரையிலே விளங்கக்கூடியது. இந்திரன் வழிபட்ட தலமாக இது போற்றப்படுவது. இன்னொரு குறிப்பு சிவலிங்கத்தினுடைய திருமேனி உடும்பின் வண்ணமாக காட்சியளிக்கும் ஒரு சிறப்பினுடைய உடையது. பொன் வண்ண ஒரு காட்சி, உடும்பின் வண்ணமாக பெருமான் காட்சியளிக்கும். ராஜேந்திர சோழன் என்று சொல்லக்கூடிய சோழன் காட்டிலே வேட்டையாட வருகின்ற பொழுது ஒரு பொன் உடும்பாக அங்கே பெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன என்றைக்கும் பார்க்காத அளவுக்கு உடும்பு, ஆனால் அது பொன் உடும்பாக பொன் உருவமாக மின்னுகின்றது. அதை துரத்தி கொண்டு பின்னே சென்று 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 ஒரு இடத்திலே பெருமான் குற்றிலே ஒளிந்து கொண்டு அங்கே இருந்து காட்சி கொடுத்த தலமாக இது விளங்குகின்றது. ஆகவே உடும்பின் வண்ணமாக பெருமான் விளங்குகின்ற காரணத்தினாலே இந்த திருத்தலம் உடும்பின் வண்ணநாதராக அந்த பெருமான் காட்சி அளிக்கும் சிறப்பினை உடையது. இந்த திருத்தலத்திலே மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய குழந்தை பேறு வேண்டுவோர் இந்த திருத்தலத்திற்கு சென்று உடும்பு வண்ணநாதராக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தை யார் இங்கே அருள் செய்கின்றார்களோ படிக்கின்றார்களோ அவர்களுக்கு மக்கட்பேறு, சிறந்த மக்கட்பேறு வாய்க்கும் என்பது திருமாகரலினுடைய ஒரு தனி சிறப்பு. அந்த திருமாகரல் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே இவர் அருளி செய்த இந்த திருப்பதிகத்தினுடைய இரண்டு முக்கிய குறிப்புகள் வினை என்பதை ஒவ்வொரு பாடலிலேயும் வினை நீக்கத்தை பற்றி பெருமான் அருள் செய்வார். வினை நீக்கம் பதிகம் முழுவதும் வினை தீர்வு பற்றி கூறுவது இந்த திருமாகரல் திருப்பதிகம். பதிகம் முழுவதிலேயும் வினை தீர்வு பற்றி கூறுவது. இரண்டாவது இந்த திருமாகரல் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு பெருமானுடைய திருவடியை பற்றி அவர் கிட்டத்தட்ட 8-9 பாடல்களிலே பெருமானுடைய திரு அடி அடிச்சிறப்பை பற்றி சொல்லுவது இந்த திருமாகரல் திருப்பதிகம். இரண்டு, ஒன்று வினை தீர்வு பற்றி முழுமையாக சொல்லியும் பெருமானுடைய திருவடி எப்படி நம்முடைய அப்பர் பெருமான் திருவடி தாண்டகமாக அருள் செய்தாரோ அதை போல பெருமானுடைய திருவடி சார்பு திருவடியை சார்ந்த அடியார்கள், அடி என்பது ஒவ்வொரு பாடலிலேயும் அடியை பற்றி பேசுவது இந்த திருப்பதிகம். ஆக திருமாகரல் என்று சொல்லக்கூடிய இந்த பதியிலே பெருமான் அருள் செய்த இந்த திருப்பதிகம் மிக அற்புதமான திருப்பதிகம். வினைகள் நீங்கும் என்பதாக சொல்லி செங்கன் விடை என்று சொல்லக்கூடிய செங்கன் விடை அண்ணலாகவும் திங்கள் அணி செஞ்சடையினான் என்பதாகவும் பெருமானுடைய அந்த திருச்சிறப்பினை எடுத்துச் சொல்லும் திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பதிகம். நாம் பாடி இதிலே ஒரு இரண்டு குறிப்புகளை அடியேன் இந்த திருப்பதியத்தின் சொல்லி திரு குரங்கணி முட்டத்திற்கு
செல்வோம்.
மங்குலோட்டு நீ கோட்டிகள் மங்குலோடு
இந்த முதல் குறிப்பு வீங்கு வளை விளைன்னு இருக்கும் பதிகத்தை அதை தொடக்கம், அதை விங்கு விளை கழனின்னு மாத்துக்கங்க. சின்ன புத்தகத்துல வந்து வீங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதை வந்து விங்கு. விங்கு என்பது மஞ்சள், மஞ்சள் என்று சொல்ல அந்த சேயாற்றின் கரையில ரொம்ப செழிப்பான ஒரு தலமாக விளங்குவது இந்த திருமாவரது. அதை சேயாற்று கரையாக விளங்கக்கூடிய அந்த சேயாற்றின் கரையிலே ஒன்று சேயாறு இந்த திருக்கோயிலுடைய தீர்த்தமாக விளங்குவது, இன்னொரு தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இந்த ரெண்டும் திருமாவரலினுடைய தீர்த்தங்கள், அக்னி தீர்த்தம் சேயாறு என்று சொல்லக்கூடிய சேயாற்று தீர்த்தம். அப்படி இந்த சேயாற்றின் கரையிலே இந்த திருமாகரல் பெருமான் விங்கு விளை கழனிமிகு கடைச்சியர்கள் பாடல் விளையாடல் அறவம். அறவம் என்பது ஒளி. மங்குளோடு மேகத்தை தொடுகின்ற அளவிற்கு நீள்கொடிகள் மாடமளி நீடுபொழில் மாகரல் உளான் கொங்கு விரி கொன்றையோடு. கொங்கு என்பது நறுமணம். இந்த கொன்றையானது விரிகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த நறுமணத்தினை உடைய கொங்குவிரி கொன்றையோடு கங்கை வளர் திங்கள் அணி செஞ்சடையினார். பெருமானுடைய அந்த செஞ்சடையினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். திருமாகரலுடான் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை எப்படி இருக்கும், அந்த பெருமானுடைய காட்சி எப்படி இருந்தது. கொங்குவிரி கொன்றையோடு மறுவார் கொன்றை என்பதாக சொல்லுவார் சுந்தர பெருமான். அதை போல கொங்குவிரி கொன்றையோடு கங்கை வளர் திங்கள் அணி செஞ்சடையினார். அந்த செஞ்சடையினுடைய அந்த சிறப்பை சொல்லி செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் திருமாகரலன் என்று சொல்லக்கூடிய திருமாகரல் உள்ளே இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி சேர்பவர்கள் செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே என்பதாக சொல்லி உடனாக அந்த தீவினைகள் அத்துணையும் தீவினையினாலே வரக்கூடிய அத்துணை துன்பங்களையும் பெற இருக்கின்ற இந்த உயிரினுடைய அத்துணை துன்பங்களையும் நீக்கும் பெருமான் திருமாகரல் பெருமான் என்பதாக சொல்லி செஞ்சடை என்பதாக சொல்லி செங்கன் விடை என்பதாகவும் சொல்லுவது சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமானுடைய நயமே ஒரு அற்புதமான நயம். செஞ்சடை என்பதாக சொல்லி பெருமானுடைய சடையினுடைய அந்த செம்மையை சொல்லுவார். செங்கன் விடை என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த அறமாகிய அந்த விடை அதனுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால் சிவந்த கண்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த விடையினுடைய கண் சிவந்த கண்ணா. செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் அண்ணல் என்ற சொல்லை அதிகமான இடங்களிலே இனி வரப்போகின்ற பதியங்களிலேயும் பயன்படுத்த இருக்கின்றன. செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினை தீருமுடன். இந்த செங்கன் விடை என்பதிலே ஒரு அற்புதமான குறிப்பு ஒன்று உண்டு. செங்கன் விடை என்பதாக சொல்லுகின்ற பொழுது விடை என்பதற்கு பெருமானுக்கு விடை ஒன்று அறம் என்பதை பெருமானுக்கு விடையாக நிறுத்துவது. அறம் என்பதுதான் அறத்தினுடைய அடையாளம் விடை. அறம் என்பது பெருமானை தாங்குகின்ற நிலை. அறம் என்பதை குறிப்பது விடை ஒன்று. இரண்டாவது திருமால் என்று சொல்லக்கூடிய திருமாலே விடையாக மாறி பெருமானை தாங்கி நிற்கும் நிலை, இது இரண்டாவது. திருமால் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கன் விடை என்பது திருமாலுடைய கண்கள் எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் அது சிவந்த கண்கள் இல்லையா. அந்த சிவந்த கண்களை உடைய அந்த திருமாலினுடைய குறிப்பாக அவர் திருமால் தான் பெருமாளுடைய அந்த சிறந்த சிவனடியாராக நிற்கக்கூடியவர். அப்படி திருமால் பெருமானை தாங்குகின்ற நிலை என்பதை குறிப்பது இரண்டாவது. மூன்றாவது குறிப்பு மிக முக்கியமானது. அறம் என்பது விடையை குறிக்கும், திருமால் என்பது விடையை குறிக்கும், ஆன்மா என்பது விடையை குறிக்கும். ஆன்மா என்பது சிவத்தை தாங்கி நிற்கும் நிலை என்பதை மூன்றாவதாகிய நிலையிலே சிவத்தை ஆன்மாவானது தாங்கி நிற்க வேண்டும். அப்படி சிவம் அந்த தாங்கி நிற்கும் நிலைக்கு விடை ஏறும் நிலைன்னு பேரு. இதுவரையிலும் அந்த பெருமானை பற்றி சொல்லி வருகின்ற குறிப்பிலே தோடுடைய செவியன் விடை ஏறி என்பதாக அங்கே குறிப்பிடுவார். அப்ப விடை ஏறுதல் என்பது ஆன்மாவை முழுமையாக ஆட்கொண்டு ஆன்மாவினுடைய ஆன்மாவானது சிவத்தை தாங்கும் நிலை. அப்படி பொழுது ஆன்மாவினுடைய அந்த விடை என்று சொல்லக்கூடிய நிலையிலே திருமாலுக்கு கண் சிவந்த நிலை என்பதாகிய பொருந்திய அந்த ஒரு குறிப்பினை வைத்துக் கொண்டு ஆன்மாவாகிய ஆன்மாவினுடைய அந்த விடைக்கும் கண் சிவந்துதான் இருக்கும். எப்படி என்பதாக சொன்னால், செங்கண் விடை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு. பெருமானுடைய அந்த செஞ்சடை, பெருமானுடைய சடையும் செஞ்சடை, பெருமானுடைய அந்த மேனியினுடைய நிறமும் பவள நிறம், புனித்த புருவமும் ஒவ்வொரு செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையில் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீர். அப்ப பவளம் போன்ற மேனி, அப்படி பவளம் போன்ற மேனியாக நிற்கின்ற பெருமானுடைய செம்மை என்று நிற்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாவாகிய விடையானது கண் எங்கே செல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், சிவந்த மேனியினுடைய அந்த மேனியை நோக்கியே அந்த கண் சிவந்து நிற்கின்ற, அந்த கண் நோக்கி நிற்கின்ற காரணத்தினாலே பெருமானுடைய திருவருள் அந்த ஆன்மாவினுடைய கண்ணிலே பதிந்து அந்த திருவருள் விளங்குகின்ற காரணத்தினாலே செங்கண் விடை என்பது அங்கே ஆன்மாவானது சிவம் பதிந்த நிலையிலே விளங்குவது என்பதை காட்டும் ஒரு அற்புத குறிப்பு திருஞான சம்பந்த பெருமான் திருமாகரலிலே காட்டும் ஒரு அற்புதம். அதனாலதான் அடுத்ததா சொல்லுவார், செங்கண் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் என்பதாக சொல்வார். அப்படி அடி சேர்ந்த நிலையிலே இவர்களுக்கு எப்படின்னு சொன்னா, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அடியே. ஆக சித்தத்தை பெருமானிடத்திலே திருப்பிய நிலையிலே உலக இன்பங்களிலே எந்த விதமான நாட்டமும் அல்லாமல் அந்த சிந்தை இடையரா அன்பு சிவத்தினிடத்திலேயே நிற்கின்ற காரணத்தினாலே சிவமும் இந்த ஆன்மாவும் பதிந்த நிலையிலே, சிவம் இந்த ஆன்மாவிலே பதிந்து விளங்கி திருவருளை விளக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையை விளக்குவது செங்கண் விடை என்பது. எப்படி சிவம் தம் நிலையானது கண்ணிலே பதிந்து விளங்குவது என்ற அந்த குறிப்பானது ஆன்மாவிலே சிவம் பதிந்து அந்த திருவருளை விளக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத குறிப்பு செங்கண் விடை என்பது. இந்த திருப்பாடலிலே அந்த செங்கண் விடை என்பதனுடைய சிறப்பையும் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே என்பதாகவும் சொல்லி, இரண்டாவது திருப்பாடலிலே வினை அகலும் மிகவே என்பதாகவும் வினை குறிப்பினை
சொல்லுகின்ற பொழுது ஒரு நயம் வைக்கிறார். எப்படி முந்தைய பாடலில் அவர் வைத்தாரோ செஞ்சடை
வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார். இதுவும் பண்றாரு. இவன் மறந்தா கூட நீ மறந்துட்டேன்னு சொல்லி அவரை நினைப்பிக்க செய்யும் அந்த அற்புத கருணை பெருமானுக்கு மட்டுமே உண்டு என்பதை காட்டும் முகமாக எரிபுன் சடையினுள் அலைகொள் புனல் ஏந்திய நிலை இரண்டாவது குறிப்பு. பெருமானுடைய கருணை இரண்டு நிலைகளிலே பணிபுரியும், ஒன்று மரக்கருணை, இன்னொன்று அறக்கருணை. மரக்கருணையினுடைய குறிப்பு எரிபுன் சடை என்று சொல்லக்கூடிய அந்த எரியினுடைய தன்மை. அறக்கருணை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் அறநிலையிலே நின்று அந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் நிலையை குறிப்பது அந்த ஆகாய கங்கையாக விளங்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய தன்மை. ஆக நீரும் நெருப்பும் இருவேறு தன்மையை காட்டுவது. பெருமான் மரக்கருணை செய்தும் ஆட்கொள்வார், மூவர்க்கு அருள் செய்தார். எப்படி மூவார் புறங்கள் எரித்து அன்று மூவர்க்கு அருள் செய்த நிலை மரக்கருணை. இங்கே அந்த இங்கே நம்முடைய பாலுக்கு அழுத பாலகனுக்கு அருள் செய்த நிலை அறக்கருணை. ஆக அறமும் மரமும் பெருமான் வைத்து ஆளும் நிலையை உயிர்களுக்கு அருள் செய்யும் நிலையை குறிப்பது. இங்கே எரியும் புனலுமாக நிறுத்தி காட்டி ஏத்த வினை அகலும் மிகவே என்பதாக வினையினுடைய குறிப்பையும் சொல்லி மூன்றாவது திருப்பாடலிலே நீருபுனை வான் அடியை ஏத்த வினை பறையும் உடனே என்பதாக சொல்லி வினை நீக்கத்தை பற்றி மூன்றாவது திருப்பாடலிலேயும் குறிப்பிட்டார். தனியாகவும் விளங்கக்கூடிய ஒரு நிலமாகவும் இருக்கு. பாலை பாத்தீங்கன்னு சொன்னா பாலைவனமாக மட்டுமே இருக்கும், அந்த இடத்துல வேற எந்த நிலமும் இருக்காது. ஆக பாலை நிலம் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி பாலை. மற்ற நிலங்களிலேயும் இந்த பாலையானது கலந்து நிற்கும். எது போல என்பதாக சொன்னால், சிவத்தினுடைய இயல்பு எல்லா பொருள்களினிடத்திலேயும் சிவமானது கலந்த நிலையிலே விளங்குவதற்கு அதனுடைய பொது இயல்பு என்று பெயர். பாலை என்பது எவ்வாறு எல்லா நிலங்களிலேயும் விளங்குகின்றதோ அதை போல சிவம் எல்லா உயிர்களிடத்திலேயும் எல்லா உலகத்தினுடைய பொருள்களிடத்திலேயும் அது கலந்து நிற்கும் நிலை அதனுடைய பொது இயல்பு. ஆனால் சிவம் கலந்த நிலையாக மட்டும் நிற்காமல் கடந்த நிலையிலே நிற்கின்ற அந்த நிலைக்கு சிறப்பு இயல்பு என்று பெயர். அந்த சிவம் பரசிவமாக தனித்தும் நிற்கும், கலந்தும் நிற்கும். பாலை என்பது தனித்தும் நிற்கும், கலந்தும் நிற்கும். சிவத்தினுடைய இயல்பு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்ற அந்த குறிப்பினை உணர்த்துமாறு பாலை என நீரு புனை. இன்னொரு குறிப்பு பாலைக்கு, ஒரு குறிஞ்சி முல்லை மருதம், குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாலை இருக்கும். குறிஞ்சியையும் முல்லையையும் இணைக்கும் நிலையிலே பாலை அமைந்திருக்கும். அந்த பாலை நிலத்தில் இந்த பக்கம் குறிஞ்சியையும் அந்த பக்கம் முல்லை, அப்படி இரண்டு நிலங்களை இணைக்கின்ற நிலையிலே பாலை விளங்குவதை போல இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய சிவமானது உயிரையும் உடலையும் இணைக்கும் நிலையிலே நடுவிலே இருந்து கொண்டு இந்த இரண்டையும் இணைத்தும் பிரித்தும் பெருமான் அருள் புரிகின்றார் என்கின்ற குறிப்பினை உணர்த்துவது பாலை. புரியுதா? பாலை ரெண்டு நிலத்தையும் இணைக்கிறது, இணைப்பதை போல இந்த உயிரையும் உடலையும் இணைக்கின்ற நிலை. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் உண்டு, நாவுக்கரச பெருமான் சொல்லுவார், ஊன் நிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் சொல்றாரு, நீ உடற ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் பெருமானுக்கு நன்றி சொல்லணும். சொன்னவர் நாவுக்கரச பெருமான். உள்ள இழுத்து வெளியில உடுகின்ற வரையிலும் ஊன் நிலாவி உயிர்க்கும் பொழுது எல்லாம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம், அத்தனை முறையும் பெருமானை என்ன வேண்டும், ஏன்னா மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வருதுன்னா பெருமானே நீதான் காரணம், ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லணுமா? அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த உயிரையும் உடலையும் இணைத்து அதிலே பெருமான் இருந்து கொண்டு இதை நடத்தி வருகின்ற இந்த ஞான நாடகத்தை மிக அற்புதமாக, இரண்டையும் உடலையும் உயிரையும் இணைக்கும் அந்த தத்துவத்தை, அந்த இரண்டினையும் இணைத்தும் பிரித்தும் அருளுகின்ற அந்த அருள் விளையாட்டினை பாலை என்பதாக குறிப்பிட்டு மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் போகிற போக்கிலே பாலை என நீருபுனைன்னு சொல்லிட்டார். ஆனா பாலைக்கு என்பது சிவத்தினுடைய இயல்புகள் அத்துணையும் குறிப்பது இந்த பாலை. ஆக இந்த பாலை நிலத்திலே அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மைதான் அங்கே பாலைக்கு உரிய தெய்வம் துர்கை, பாலைக்கு உரிய குறிஞ்சிக்கு முருகன். அதே போல பாலைக்கு வழிபாடு தெய்வமாக விளங்குவது அம்மை. ஆக அம்மையினுடைய அந்த அருளை விளக்குவது பாலை என்பதாக பாலைக்கு பல பல நிலைகளிலே இந்த பாலையை பற்றி அந்த குறிப்புகளை திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலிலே அமைக்கின்றார் என்பதாக சொல்லி நான்காவது திருப்பாடலுக்கு
செல்வோம்.
மங்கையரும்
பற்றி குறிப்பிடுவார். இரண்டாவது குறிப்பு, நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராயெழுவினே என்பதாக சொல்லி பெருமானை, திருமாகரல் பெருமானை ஏத்தி வழிபாடு செய்து நீங்கள் அத்துணை வினைகளையும் நுகராமல் அத்துணை வினைகளும் நீங்கும் உங்களுக்கு என்பதாக சொல்லி அந்த வினையினுடைய தீர்வு பற்றி குறிக்கும் திருக்குறிப்பினை இந்த நான்காவது பாடலிலே சொல்லி ஐந்தாவது பாடலிலேயும் நாதநடியாரை நலியா வினைகளே என்பதாக சொல்லி சங்கீதத்தை குறித்து ஏழாவது திருப்பாடலிலே பிராரப்தம் என்பதையும் ஆகாமியம் என்பதையும் குறிப்பிடுகின்ற ஒரு குறிப்பு இந்த பதிகத்திலே உண்டு. ஏழாவது விளங்கியது என்பதாக குறித்து இந்த பதிகத்திலேயும் தீவினைகள் சேராது, வினைகள் நம்மை வந்து ஏதும் செய்யாது, வினைகள் நீங்கும் என்பதாக குறித்து மிக அற்புதமாக இந்த திருப்பாடலை அருளி செய்கின்றார் இந்த திருப்பதிகத்தை. ஆக இந்த திருப்பதிகத்திலே எட்டாவது திருப்பாடலினுடைய குறிப்பு மட்டும் அடியேன் சொல்லி இந்த திருப்பதிகம் முழுவதும் நாம படித்து எட்டாவது பாடலினுடைய குறிப்பை சொல்லி காஞ்சிபுர வழிபாட்டிலே பெருமாளுடைய சிறப்பினை நாம் காண. காஞ்சிபுரம் வழிபாடு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா எத்தனை மணி ஆனது காரணத்தினால குரங்கணி மட்டத்திலேயே இரண்டு மூன்று செய்திகள் சொல்லி அடுத்த வாரம் திரியான சம்பந்தரனுடைய காஞ்சிபுர வழிபாட்டினை காணலாம். முதல் திருப்பாடலிலே ஒரு குறிப்பு சொல்லுவார், விழு நீர் மழுவாள் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளை மலர கயல்வாயும் குழுநீர் வயல் சூழ்ந்த குரங்கணில் முட்டம் தொழு நீர்மையர் தீதுரு துன்பம் இலரே. தீவினை நாளே வரக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் அவர்கள் நீங்கி அருள் பெறுவர் என்கின்ற குறிப்பிலே முதல் குறிப்பு விழு நீர் என்பதாக சொல்லுவார். விழு நீர் என்பது சிறப்பு. விழு நீர் என்பது ஆகாய கங்கையை குறிப்பது, கங்கையை குறிப்பது நீர். அந்த நீரிலே விழு நீர் என்பதாக சொல்லுவார். கங்கை என்பது ஆகாய கங்கை என்கின்ற அளவிற்கு இந்த கங்கையானது மேலோங்கி நிற்கின்ற கங்கை. ஆனால் பெருமான் சடையில பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி குறுகி சொட்டு சொட்டாதான் விழும். கங்கை என்னவோ மிகப்பெரிய அளவிலே ஆகாய கங்கை என்கின்ற நிலையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து நிற்கின்ற நிலையிலே வெள்ளம்தாள் விரிசடையாக நிற்கின்ற நிலையாக இருந்தாலும் சடையை சென்று சேருகின்ற பொழுது அது குறுகி அப்படி சொட்டு சொட்டா தான் போகும். ஏன் அவ்வளவு நீர் அப்படியே போயிட வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னா இல்லை, அது விழு நீர். ஏன் இறைவனுடைய திருவருள் என்கின்ற திருவருளினுடைய குறிப்பு ஆகாய கங்கை அருள் குறிப்பு. அந்த அருள் என்பதுதான் ஆகாய கங்கை. இந்த அருள் என்பது நேரடியாக போய் உயிரிடத்தில் சென்றதுன்னு சொன்னா உயிர் தாங்காது. உயிர் பக்குவம் பெறுகின்ற அளவிற்கு சொட்டு சொட்டாத்தான் இதற்கு வர வேண்டும். அப்படி ஆகாய கங்கையாக இருந்தாலும் சடையை சென்று சேருகின்ற பொழுது துளி துளியாக வருவது, ஆற்றிலே நீர் பெருகி ஓடிக்கொண்டு இருந்தாலும் அங்கே சென்று குளிப்பதற்கும் அந்த நீரினை பயன்படுத்துவதற்கும் துறை என்பது எவ்வாறு பயன்படுகின்றதோ, ஆற்று நீரிலே உடனே எல்லா இடத்திலும் இறங்கிட முடியாது. ஆற்றிலே எங்கே துறை கட்டி இருக்கிறார்களோ அங்கேதான் இறங்கி ஆற்று நீரை பருக முடியும். இல்லை என்பதாக சொன்னால் ஆற்று நீர் அடித்து சென்றுவிடும். ஆக ஆற்று நீரை போல இறைவனுடைய திருவருள் என்பது ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல இறங்கி வரும். ஆக பக்குவத்திற்கு தகுந்தார் போல இறங்கி வருகின்ற நிலை சக்திகள் பிரிந்து 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 எந்த பிரிவு இந்த உயிருக்கு போதுமாக விளங்குகின்றதோ அந்த பிரிவுல வந்து நிறுத்துவார். ஆதிசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, குடிலை சக்தி, இத்தனை சக்திகள், இவ்வளவோ சக்திகள் என்று சொல்லக்கூடிய நிலை பெருமானுடைய அந்த திருவருள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 வந்து இப்ப தாங்குதான் பாப்பார். ஐயோ தாங்க முடியல, உடனே அடுத்த ஒரு பிரிவு 1000 கூரா பிரியும், அதுல இருந்து ஒன்னு எடுத்து தூக்கி போடுவார். இப்போ உன்னால புடிச்சுக்க முடியுதா பாருங்க. ஐயோ இப்போ என்னால தாங்க முடியலையே அப்படிங்கும், உடனே அதுல இருந்து 1000 ஒரு கூறு பிரியும், அதுல இருந்து ஒரு பிரிவு வந்து பெருமான் இங்கே தாக்கும். அந்த கருணையினுடைய அந்த அருள் இப்படி பிரிந்து பிரிந்து ஒரு இடத்திலே இந்த திருவருளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இது பெறும், அந்த இடத்துல நிறுத்திடுவார். ஆக அப்படி திருவருளானது இறங்கி வருகின்ற அந்த படிநிலை நிறையை குறிப்பது விழு நீர் என்ற அந்த ஒரு குறிப்பு சைவ சித்தாந்தம் அத்துணையும் குறிக்கின்ற ஒரு அற்புத ஒரு குரு உபதேசமாக திருஞான சம்பந்தர் வழங்கியது. 4வது பாடல்ல கொன்றையை பற்றி அங்க சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த பாடல்ல என்ன சொன்னார்? பொங்கு பொங்கு விரி
பொங்கு விரி
பொங்கு விரி கொன்றை. பொங்கு என்பது நறுமணம். அந்த நறுமணத்தை வீசிக்கொண்டு இருக்கின்ற கொன்றையாகிய மலர் அப்படின்னு அங்க சொன்னார் இல்லையா. இங்க சொல்றார் வாடாவிரி கொன்றை. கொன்றை இந்த மலரானது பெருமாளுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய இந்த கொன்றையானது வாடாத கொன்றையா. இந்த கொன்றைக்கு இன்னொரு சிறப்பு வாடாத கொன்றை. அது மறுவார் கொன்றை, இது வாடாத கொன்றை. ஏன் வாடாத கொன்றைன்னு சொன்னா குரங்கணி முட்டத்திலே சென்று எந்த அடியார் யார் போய் அவரை வழிபட்டாலும் அவர்களுடைய வாட்டத்தை தவிர்க்கும் பெருமான். ஆகவே இங்கே குரங்கணில் முட்டத்து பெருமான் வாட்டத்தை தவிர்க்கும் பெருமானாக இருப்பதற்காக வாட்டமிலா மாணிக்க வாசகர்ணன். எப்பொழுதும் வாட்டமே இல்லாமல் திருவருள் இன்ப நிலையிலே எந்த விதமான குறைவும் இல்லாமல் ஆனந்த பரவசத்திலே எந்த விதமான குறைவும் இல்லாமல் நேரடியாக பெருமானுடைய திருவருளை எப்படி வாடா குன்றையாக இருக்கின்ற அந்த தன்மையை போல அடியார்கள் வாடா நிலையிலே இருக்கும் தன்மையினை அருள் புரிவது இந்த தலம். ஆகவே இந்த குறிப்பினை வாடா குன்றையாகும். ஆறாவது திருப்பாடல்களிலே இந்த பதவி பத்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அடியார்களுக்கு பதவி தேவையில்லை. இந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய இந்திர பதவியும் சரி எந்த பதவியும் சரி மணிவாசக பெருமான் சொல்லுவார், என்ன சொல்லுவார் திருச்சதகத்துல, பொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு தரகம் புகினும் எள்ளேன். அந்த கொள்ளேன் என்ற நிலையிலே அடியார்கள் எப்படி இருக்கணுமா, பதவி மேல ஆசை வைக்காம இருக்கணும், அதை எங்களுக்கு தேவையில்லை என்ற உதறுகின்ற நிலையிலே இருக்கும். ஆக அதை சொல்லுகின்ற முகமாக பதவி எப்ப வரும்னா பதமுக்தி நிலையிலே பதவி வரும். பெருமான் என்ன பண்ணுவார், நல்ல குவாலிபிகேஷன் இருக்கிற மாணவனை எப்படி மானிட்டர்னு போட்டு கிளாஸ கவனிச்சுக்கிற மாதிரி போடுற மாதிரி நல்ல ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவார், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் நீ கவனிச்சுக்கப்பான்னு சொல்லி ஆன்மாக்களிலே சிறந்தவரை தேர்ந்தெடுத்து ஒரு பதவி கொடுப்பார். அந்த பதவிக்கு சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற பதவிகள். இந்த பதவியில எங்கேயாவது என்ன வச்சிடாதப்பா, ஏன்னா பதவி ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா திருப்பி சர்ணனு கீழே வந்துருவாங்க. மேல பதவியில இருக்கின்ற அந்த பதவியில இருப்பின்ற அந்த நிலையிலும் கூட அந்த ஆசை எனக்கு தேவையில்லை என்கின்ற பதவியினுடைய அந்த நிலையினை எடுத்து சொல்லி பலவும் பயனுள்ளன பற்றும் ஒழிந்தோ என்பது ஆணித்தரமான வாக்கு. திருஞான சம்பந்த பெருமான் இந்த வாக்கு ஆறாவது பாடலிலே அழுத்தம் திருத்தமாக நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய வாக்கு. திருச்சாய்க்காட்டு சொல்லுங்க. நமக்கு என்னையா சொர்க்கம் நரகம் இதெல்லாம் நமக்கு என்ன, இப்படி நமக்கு தேவையில்லாத நிலைகள் இவை, இவைகளை வேண்டி பெறுவது அல்ல. வீடும் வேண்டா விரலின் விளங்கிய நிலை அடியார்கள் நிலை. எனக்கு வீடு 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 என்று சொல்லக்கூடிய அந்த நிலை கூட தேவையில்லை. இங்கே மண்ணுலகத்திலே ஒரு அடியாரை வணங்கும் ஒரு பாக்கியத்தை அருள் செய் என்கின்ற கொள்கையை உடையது சைவம். சைவத்தினுடைய கொள்கை இது என்பதை அற்புதமாக நிறுவும் இடம். பலவும் பயனுள்ளன பற்றும் பலவும் பயனுள்ளன ஒழிந்தோம் பற்றும் ஒழிந்தோம். ஆக இந்த இரண்டையும் நிறுத்திய நிலையிலே கலவம் மயில், கலவம் என்பது தோகை. எந்த மயிலுக்கு தோகை உண்டு, கன்ஃபார்ம்டா? தோகை உடையது ஆண்மயில். கலவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தோகை ஆகுபெயராக அது ஆண்மயிலை குறிக்கும். கலவம் மயில் காமுரு அடுத்த சொல்றார் பேடையோடு ஆடி. அது ஆண்மயிலையும் பெண்மயிலையும் இணைத்து காட்டி குரங்கு அணில் முட்டை மட்டும் இல்லையா, மயில் இனி வரப்போகின்ற சொல்லுகின்ற அந்த பறவை இனங்களும் பெருமானை வழிபாடு செய்து உய்வு பெறுகின்றது. நீயும் போய் அவரை வழிபட்டு உய்வு பெறு என்கின்ற குறிப்பிலே ஆண்மையிலும் பெண்மையிலுமாக இருந்து குளவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்திலே நிலவும் அங்கே இருந்து நீங்காத நிலையை உடையது நீங்காத உத்தரகோச மங்கை நிலையாக உடைய எங்கள் பெருமான் என்று மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல குரங்கனில் முட்டத்தை விட்டு நீங்காத பெருமான் நிலையாக அங்கே இருந்து அருள் செய்யும் பெருமான் நிச்சயமாக அங்கே அருள் செய்வார் என்பதை நிலவும் பெருமான் என்பதாக சொல்லி நித்தல் நினைந்த நிலையை சொல்லி மாடா மலர் கொன்றை. அந்த கொன்றை என்பது ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை சொல்லுவார். இந்த கொன்றை எப்படின்னா மாடா மலர் கொன்றை, வாடா மலர் கொன்றை அங்க, கொங்கு விரி கொன்றை அங்க. மாடா மலர் கொன்றை என்பது மாடு என்பது பொன், பொன்னை போன்ற அழகினை உடைய பொன் போன்ற கொன்றை. கொன்றை பூ பொன் நிறமாக இருக்கும், அதனால அந்த கொன்றைக்கு மாடு என்ற அந்த அடைமொழியை சொல்லி பொன் என்பதை சொல்லி மாடார் கொன்றை என்பது சிறப்பு. கூடார் மதில், கூடார் என்பது பகைவர், மதிலெய்து குரங்கனில் முட்டத்து ஆடா அறவம் அரையாத்த அந்த பெருமானை வணங்கி எப்படின்னா, உய்யா வகை என்பது தப்பாத வகை. இந்த வழி என்பதாக பெருமான் எடுத்துட்டார்னு சொன்னா அவனுக்கு அந்த வழிதான் பொருந்தும் என்கின்ற நிலையிலே, உய்யா வகை என்பது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு வழி வச்சிருப்பார். அந்த வழியில தான் அந்த ஆன்மாவை ஆட்கொள்ளும் நிலை, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் என்பதாக சொல்லு மணிவாசகர் பெருமானுடைய அந்த உய்வார்கள் உய்யும் வகை என்பது உய்யா வகை என்பதாக சொல்லி, அடர்த்து இன்னருள் செய்து கொய்யாமலர் சூடி புறங்கணில் முட்டம் கையால் தொழுவார் வினைகாண்டல் அரிது என்பதாக அற்புதமாக சொன்ன திருப்பதிகம் இந்த குரங்கணில் முட்ட திருப்பதிகம். அப்படி இந்த திருக்குரங்கணில் முட்டமும் திருவாகரல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தலங்களையும் திருஞான சம்பந்த பெருமான் வழிபாடு செய்து திரு காஞ்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சியினுடைய எல்லைக்கு வருகின்ற பொழுது, திருநாவுக்கரசர் காஞ்சியினுடைய எல்லைக்கு வருகின்ற பொழுது அடியார்கள் எதிர்கொண்டு ஏற்ற அந்த சிறப்பு ரொம்ப அற்புதமாக சொல்வார் சேர்க்கிறார் பெருமான். இதே நீங்க அப்ப வீட்டுல போய் படிச்சுட்டு வாங்க. அப்ரோச்சிங், அதாவது காஞ்சிபுரத்தை நோக்கி வரும், டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம். அப்பர் பெருமான் அப்ரோச்சிங் காஞ்சி, ஞான சம்பந்த பெருமான் அப்ரோச்சிங் காஞ்சி, சுந்தர பெருமான் அப்ரோச்சிங் காஞ்சி. இப்படி மூவரும் காஞ்சியை நோக்கி வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் மூன்று வகையாக ரொம்ப அற்புதமாக பிரித்து அமைப்பார். சரிங்க, திருநாவுக்கரசரை வழிபாடு திருநாவுக்கரசர் வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது காஞ்சிவாணரும் தொண்டர்களும் எவ்வாறு எதிர்கொண்டு அழைத்தார்கள் என்பதை பார்த்தால், திருஞான சம்பந்தர் வருகின்ற பொழுது எப்படி அந்த வழிபாடு நிகழ்ந்ததுன்னு காட்டுவார். ரொம்ப அற்புதமான வழிபாடு. திருஞான சம்பந்தர் வருகிறார்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் அத்துணை பேரும் அலங்காரம் செய்து பெருமான் அந்த ஊர் எல்லையை கால் எடுத்து வைத்தவுடன் மேலே இருந்து மலர், அந்த மலரை அந்த இந்த பக்கம் பெண்கள் வரிசையாக நிற்கிறார்களாம், இந்த பக்கம் ஆண்கள் வரிசையாக நின்று கொண்டு பூ மாறி பொழிந்து பெருமானை வரவேற்றும். ஒரு பக்கம் திருப்பொற்சுண்ணம், பொற்சுண்ணமாகிய அந்த பொடியினை கையில இடித்து அந்த பொற்சுண்ணத்தை பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அப்படி தூவி அமைக்கும் அந்த நிலையை காணுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் காஞ்சியினுடைய எல்லைக்கு வைத்தவுடன் அங்கே அவரை ஏற்ற நிலையை அற்புதமாக காட்டும் இடம். அதிலே இருந்து ஏகாம்பரேஸ்வரரை அணுகுகின்ற அளவிலே அவர் அமைத்து காட்டும் திருப்பதிகமும், அவர் எடுத்த திருப்பதிகமாக அமைக்கும் காஞ்சிபுர திருப்பதிகம், அங்கே முதன் முதலாக காஞ்சிபுரத்து பெருமானை பார்த்தவுடன் எடுத்த வாக்கு என்ன வாக்கு? தருவார்கள் மறையாண்மை மறையானை என்று எடுத்த திருப்பதிகம். அந்த எடுத்த திருப்பதிகத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாடல் போடுவார். சேக்கிழாருக்கு ஈடு இணை எங்கேயுமே இல்லை. அப்படி பெருமானுடைய திருவடியை தொழுது 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 திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் இன்பத்தை வழங்கும் திருப்பாடல் அந்த பெரியவரான திருப்பாடல்கள் அத்துணையும். ஆக அதை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி வகுப்பினை